வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தீவன பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ராணி அவர்கள். அவர்கள் நம்முடன் தென்னையில் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மையில் தீவன சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தென்னையில் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மையில் தீவன பயிர் சாகுபடி, அதனுடைய பங்கு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். 2009 நடைபெற்ற 20வது கால்நடைகள் கணக்கெடுப்பின்படி நாட்டின் கால்நடைகளின் எண்ணிக்கை 536 மில்லியனாக இருந்தது. இந்த எண்ணிக்கை 2012 இருந்த கால்நடைகளின் எண்ணிக்கையை விட 4.6% அதிகமாகும். இதே போல் நாட்டின் மொத்த பசுந்தீவனத்தினோட தேவை 827.19 மில்லியன் டன்கள். ஆனால் பசுந்தீவன உற்பத்தி 734.2 மில்லியன் டன்கள் மட்டுமே நம்மால தற்போது உற்பத்தி செய்ய முடிகிறது. மீதமுள்ள ஏறத்தாழ 10 மில்லியன் டன்கள், அதாவது 36% பசுந்தீவன உற்பத்தி பற்றாக்குறையாகவே உள்ளது. பொதுவாக விவசாயிகள் கால்நடைக்கு தேவையான தீவனத்தை பண்ணையில் கிடைக்கும் சத்துக்களற்ற தீவனத்தை கொண்டே தேவையை பூர்த்தி செய்து வருகின்றனர். அதாவது என்ன அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்குதோ அதை வச்சு கால்நடைகளுக்கு தீவனமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பயிர்களை அறுவடை செய்த நிலத்திலோ அல்லது தரிசு நிலத்திலோ கால்நடைகளை மேய விடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. சோ நம்மளோட கால்நடைகள் எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு அதிகரித்துட்டே வருகிறது. ஆனால் பசுந்தீவனத்தோட உற்பத்தி குறைந்து கொண்டே வருகிறது. இதை எவ்வாறு வந்து பூர்த்தி செய்யலாம், நம்மளுக்கு இருக்கிற நிலத்தை அதிகமா வந்து எப்படி பயன்படுத்தலாம்ன்றத இந்த நிகழ்ச்சியில நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கலாம் இருக்கேன். இதனால் கால்நடைகள் முழுமையான பால் உற்பத்தி திறனை அடைய முடிவதில்லை. ஏன்னா பசுந்தீவனம் நம்மளுக்கு சத்துக்கள் அற்றதாக இருப்பதால நாட்டின் மொத்த பால் உற்பத்தியில் தமிழகம் வந்து 10வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் பால் உற்பத்தி நாள் 1க்கு 206 லட்சம் லிட்டர் ஆகும். தற்போதைய பால் உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் 4% உள்ளது. இதனை நம்ம 7% உயர்த்துவதன் மூலம் உற்பத்தியினை நம்மளால அதிகரிக்க முடியும். சோ இந்த பால் உற்பத்தியை நம்மள 7% எப்படி அதிகரிக்க முடியும்னா, சத்துக்கள் உள்ள பசுந்தீவனத்தை நம்ம மாடுகளுக்கோ கொடுப்பதன் மூலமா தான் நம்மளால அதை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். சோ கால்நடை வளர்ப்பு ஏழை விவசாயிகளுக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய தொழிலாக உள்ளது. இருப்பினும் கறவை மாடுகளின் பால் உற்பத்தி திறன் மிகவும் குறைவாகவே உள்ளது. இதற்கு முக்கிய காரணி தீவனம் பற்றாக்குறை. கறவை மாடுகளுக்கு ஆண்டு முழுவதும் சமச்சீரான சத்துக்கள் நிறைந்த பசுந்தீவனத்தை கொடுப்பதன் மூலமாகவே நம்மால வளமான பால் உற்பத்தியை நம்மால் பெருக்க முடியும். அடுத்ததாக ஏன் பசுந்தீவனம் மிகவும் வந்து முக்கியமாக கருதப்படுகிறது, சத்துக்கள் உள்ள பசுந்தீவனத்தை ஏன் நம்ம வந்து மாடு மாடுகளுக்கு நம்ம கொடுக்கணும்ன்றத பார்த்தோம்னா, பால் உற்பத்திக்கு தேவையான வைட்டமின் ஏ என்ற உயிர் சத்தினை கால்நடைகளுக்கு அளிப்பதில் இந்த பசுந்தீவனங்கள் மூலாதாரமாக விளங்குகிறது. ஒவ்வொரு லிட்டர் பால் உற்பத்திக்கும் கறவை மாடானது 2000 IVS என்று சொல்ற சர்வதேச அளவீடுகள் கொண்ட விட்டமின் ஏ சத்தை இழக்கிறது. இந்த இழப்பினை பசு தீவனம் அளிப்பதன் மூலமாக மட்டுமே நம்மால ஈடுகட்ட முடியும். இது மட்டுமல்லாது சத்தான பசுந்தீவனமானது கண் பார்வை மற்றும் சுவாச மண்டலத்தில் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவி செய்கிறது. சிறுநீரகத்தில் கல் உருவாவதையும் தடுக்கிறது. சோ முக்கியமாக கரு உருவாவதற்கும் உருவான கரு தக்க வைப்பதற்கும் கரு களைவதை தடுப்பதற்கும் மற்றும் இலகுவாக கன்று ஈன்றுவதற்கும் இந்த சத்தான பசுந்தீவனம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சோ நம்மளுக்கு வந்து இந்த பசுந்தீவனம் சத்துக்கள் உள்ள இந்த பசுந்தீவனம் வந்து வைட்டமின் ஏவை வந்து நம்மளுக்கு வந்து பூர்த்தி செய்கிறது. சோ அதனால வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் பால் உற்பத்தியில நம்ம வந்து பெருக்கவும் நம்மளால முடியும். இதுவரை நம்ம பசுந்தீவனத்தின் பற்றாக்குறை, அதோட முக்கியத்துவம், கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்தின் பங்கு ஆகியவற்றை நம்ம பார்த்தோம். இப்போது இந்த பசுந்தீவனத்தை தென்னை விவசாயிகள் எவ்வாறு ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுத்தலாம், அதனை எவ்வாறு ஊடு பயிராக பயிரிடலாம் என்பதை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். தென்னை தமிழகத்தின் தலையாய தோட்டக்கலை பயிர், நல்லாவே நம்மளுக்கு தெரியும். தென்னை செழித்தால் பண்ணை செழிக்கும் என்ற நம் தமிழ்நாட்டின் ஒரு பழமொழி இருக்கு. தென்னை இந்தியாவின் பொருளாதார சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தென்னை இந்தியாவில் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் பெருவாரியாக சாகுபடி செய்யப்படுகிறது. மேற்குறிப்பிட்ட மாநிலங்கள் 90% பரப்பளவிலும் மற்றும் உற்பத்தியிலும் பங்கு அளிக்கின்றன. சென்ற வருடம் 2021 கோயம்புத்தூரில் தென்னையானது 8,467 ஹெக்டர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டு இதில் இருந்து 600,000 டன்கள் தேங்காய் வந்து நம்மளுக்கு உற்பத்தி செய்யப்பட்டது. தென்னை மரப்பானது சல்லிவேர் கொண்டதாகவும் அதிக இடைவெளியில் நடக்கூடிய ஒரு பல்லாண்டு பயிராகவும் இருக்கிறது. தென்னைக்கு தேரோட என்ற பழமொழிக்கு ஏற்ப அதிக இடைவெளியில், அதாவது அதிக பேசிங்ல நடக்கூடிய ஒரு பல்லாண்டு பயிராக இந்த தென்னை மரம் இருக்கிறது. தென்னை மட்டுமே தனிப்பயிராக சாகுபடி செய்யும் பட்சத்தில் தென்னை விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படும் சூழ்நிலையில் தென்னை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையும் கூடுதல் வருமானம் ஈட்டுவதாக வழிவகுக்கிறது. ஸோ தென்னைக்கு இடைவெளியில இந்த அதிகமான ஸ்பேசிங்க இடைவெளி கொண்டதாக தென்னை மரம் இருப்பதால அந்த பரப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம தீவன பயிரில் அதில் வந்து பயிரிடலாம் அப்படின்றது பார்க்கலாம். தென்னை மரமானது 7.5 மீட்டர், அதாவது 25 அடிக்கு 25 இடைவெளியில் நடப்படுகிறது. இதுவே பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளி அளவாகும். இந்த 7.5 மீட்டர் இடைவெளியில் உறிஞ்சி வேர்களானது கிட்டத்தட்ட 1.8 மீட்டர் வரை மட்டுமே படர்ந்து பரவி காணப்படுகிறது. ஸோ மீதமுள்ள 5.7 மீட்டர் இடைவெளியானது ஊடு பயிர்கள் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. தென்னை மரத்தில் ஊடு பயிரானது நிலத்தினோட தன்மையை பொறுத்து, பாசன வசதி பொறுத்து வந்து ஊடு பயிரானது அதனுடைய வயதினை பொறுத்தும் தீர்மானிக்கப்படுகிறது. தென்னை மரமானது 7 ஆண்டுகளுக்கு குறைந்த வயதுள்ள மரமாக இருப்பேன், ஒரு தென்னை மரத்தில் ஊடு பயிரானது அதோட நிலத்தின் தன்மை, பாசன வசதி மற்றும் அது வயதினை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. தென்னை மரமானது 7 ஆண்டுகளுக்கு குறைந்த வயதுள்ள மரமாக இருப்பேன், ஒரு பருவ பயிர்களான நிலக்கடலை, எல், சூரியகாந்தி, மரவள்ளி, மஞ்சள் ஆகியவற்றை பயிரிடலாம். இந்த வயதுல வாழை, கரும்பு மற்றும் நெல் போன்ற பயிர்களை நம்ம பயிரிட செய்யக்கூடாது. சோ 7 லிருந்து 20 ஆண்டுகள் வயதுள்ள தென்னை மர தோப்பாக இருந்தால் அந்த இடைவெளியில நாம பசுந்தாள் உரம் மற்றும் தீவன பயிர்கள், முக்கியமாக இந்த தென்னை மரங்கள் இந்த வயதுள்ள மரங்களாக இருப்பின் தோப்பானது அதிக நிழல் உடையதாக காணப்படும். ஸோ 7 லிருந்து 20 ஆண்டுகளில் அதிக நிழலாக இருப்பதால் இதற்கு கினியாப்புல் என்ற தீவன பயிரை ஊடு பயிராக நம்ம பயிரிடலாம். நிலத்தை தாங்கி வளரக்கூடிய தீவன பயிராக இந்த கினியாப்புல் வந்து இருக்குது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேல வயதுடையதாக இருந்தால் தென்னந்தோப்புல வந்து நம்ம வாழை, நிலக்கடலை, வெண்டை, மரவள்ளி, சக்கரவள்ளி கிழங்கு, சிறுகிழங்கு, இஞ்சி, அன்னாச்சி மற்றும் பல்லாண்டு பயிர்களை கூட நம்ம இதுல பயிரிடலாம். ஸோ தென்னை வயதை வந்து நம்ம மூணா பிரிச்சு, ஸோ முதல் 7 வருடங்கள்லையும் 7 லிருந்து 20 வருடங்களுக்கு 20 வயதுக்கு மேலே உள்ள மரங்கள்னு பிரிச்சு அதற்கு ஏற்றபடி நம்ம ஊடு பயிர்களை தேர்வு செஞ்சு பயிரிடலாம். தீவன பயிர்களை 4 வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து புல் வகை சார்ந்த தீவன பயிர்கள், எடுத்துக்காட்டு கம்பு நேப்பியர் புல், கினியாப்புல், கொழுக்கட்டை புல். ரெண்டாவது வகை வந்து தானிய வகை சார்ந்த தீவன பயிர்கள், எடுத்துக்காட்டாக வந்து நம்ம தீவன சோளம், தீவன மக்காசோளம் ஆகியவற்றை நம்ம கூறலாம். மூன்றாவது வகை பயிறு வகை தீவன பயிர், இதில் முயல் மசால், வேலி மசால், தீவன தட்டை பயிர், அதாவது கௌப்பி, ஃபாடர் கௌப்பி, இதெல்லாமே வந்து இதுக்கு கீழே வரும். அடுத்து 4வது நம்ம பார்க்கறது வந்து மர வகை தீவன பயிர், அகத்தி, முருங்கை, கிளெரிசிடியா, சுபாப்புல் போன்ற மரங்கள்லாம் இது வந்து உள்ளடக்கியது. ஸோ நம்ம தீவன பயிர்களை வந்து 4 வகையாக பிரித்தா அதில் என்னென்ன இருக்கு, புல் வகை என்ன, தானிய வகை என்ன, பயிறு வகை என்ன, மர வகை என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம 1 ஏக்கர் கொண்ட தென்னை மரத்தில் ஊடு பயிராக தென்னை பயிர்களை பயிரிட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தீவன பயிர்களை 7 ஆடுகள், அதாவது 1 பெட்டையாடு 1 கடாயாடுக்கு நம்ம கொடுக்கலாம். 1 ஏக்கர் தென்னை மர நிலத்தில் அதன் வரப்புகளில் வந்து நம்ம மர வகை தீவன பயிராக அகத்தி, முருங்கை மற்றும் கிளரிசிடி ஆகியவற்றை நம்ம நடலாம். அதன் பிறகு தென்னை மர இடைவெளியில், ஸோ அந்த இன்டர் அண்டு இன்ட்ராரோ ஸ்பேசிங் சொல்லுவாங்க, அந்த ஃபுல்லாக வந்து தென்னை மர இடைவெளியில 3:1 என்ற விகிதத்தில் புல் வகை தீவன பயிர்களையும் பயிறு வகை தீவன பயிர்களையும் நம்ம வந்து கலந்து வந்து பயிரிடலாம். எடுத்துக்காட்டாக கம்பு நேப்பியர் 3 பங்கும், வேலி மசால் அல்லது குதிரை மசால் பயிர்களை வந்து நம்ம பயிரிடலாம். தண்ணீர் பற்றாக்குறை, தென்னை விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை இருப்பின் அந்த இடைவெளியில வந்து கொழுக்கட்டை புல் மற்றும் ஸ்டைலோசாந்தஸ் சொல்ற முயல் மசாலை வந்து நம்ம பயிரிடலாம். ஸோ 1 ஏக்கர் தென்னை பயிரிட்ட வேளாண் நிலத்திலிருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 4,800 கிலோ வந்து தீவன பயிர்கள் நம்ம எடுத்துக்க முடியும். தலைச்சேரியின ஆடுகள் தங்கள், ஸோ நம்ம வந்து தலைச்சேரியின ஆடுகளை வந்து நம்ம எந்த வெரைட்டி ஆடுகளாக இருந்தாலும் நம்ம வந்து விடலாம். தலைச்சேரி ஆடுகளாக இருந்தால் தங்கள் குட்டிகளின் தேவைக்கு மேல் வந்து நாளொன்றுக்கு 80 முதல் 100 மில்லி லிட்டர் வரைக்கும் பால் வந்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். இவ்விடத்தினை இரட்டை பலன் கொண்ட வகை என்றும் நம்ம வந்து குறிப்பிடலாம். 6 பெட்டை ஆட்டிலிருந்து ஆண்டுக்கு சராசரியாக நம்ம 12 குட்டிகளை பெற முடியும். இந்த ஆட்டுக்குட்டியிலிருந்து ஆண்டு ஒன்றுக்கு 200 கிலோ வரை உயிர் எடை, லைவ் வெயிட்னு சொல்லுவாங்க, உயிர் எடை தர வல்லதாக இருப்பதால் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50,000 வரை வருமானத்தை நம்ம பெறலாம். இத்துடன் 7 ஆடுகள் மற்றும் வெவ்வேறு வயதுடைய குட்டிகளை ஆண்டு முழுவதும் கொட்டகை முறையில் பராமரிப்பதன் மூலம் 3,600 கிலோ எடையுள்ள இயற்கை உரம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சோ அந்த ஆட்டோட வெந்நீர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆட்டிலிருந்தே நம்ம வந்து பெற முடியும். இத்தகைய தரமிக்க ஆட்டு கழிவை மண்ணில் இடுவதால் மண்ணிலோட தலை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் வந்து அதிகரிக்கிறது. அது மட்டுமல்லாது சுண்ணாம்பு, மெக்னீசியம், கந்தகம் போன்ற 2ம் நிலை சத்துக்களும் பயிருக்கு நம்மளுக்கு கிடைக்குது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தீவன பயிர் துறையிலிருந்து பல்வேறு தீவன பயிர் ரகங்கள் வந்து வெளியிடப்பட்டது. இவற்றில் சில பிரபலமான ரகங்களை வந்து நம்ம பார்க்கலாம். கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், கோ பிஎன் பாஜ்ரா நேப்பியர் ஹைபிரிட் 5, சோ கினியா புல் கோ GG3 என்ற ரகமும், கொழுக்கட்டை புல் கோ2 என்ற ரகமும், தீவன சோளத்தில் அதாவது பல்லாண்டு தீவன சோளத்தில் கோ 29 மற்றும் கோ 31 ரகமும், தீவன மக்காச்சோளத்தில் ஆப்பிரிக்கன் நெட்டை ஆப்பிரிக்கன் டால் என்ற வெரைட்டியும், தீவன தட்டை பயிரில் கோ 9, குதிரை மசாலில் வந்து கோ 4 மற்றும் கோ 1, வேலி மசாலில் வந்து கோ 2 வந்து பிரபலமான ரகங்களாக வந்து இருக்கிறது. இவ்வாறு தென்னந்தோப்பில் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை அமைக்கும் போது கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் தோப்பிலேயே நம்ம உற்பத்தி செய்யப்படுவதால் இது லாபகரமாகவே நம்மளுக்கு அமைகின்றது. இதனால் சமச்சீரான சத்துக்கள் கால்நடைகளுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியும். இதனால் தென்னை விவசாயிகள் அனைவரும் தென்னை தனிப்பயிராக சாகுபடி செய்வதை விட ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் தீவனப்புல், தீவன தானிய வகை பயிர், தீவன பயறு வகை பயிர், தீவன மர வகை பயிர் ஊடு பயிராக பயிரிட்டு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் இரட்டிப்பு வருமானத்தையும் பால் உற்பத்தியையும் பெருக்கவும் மண் வள அதிகரிப்பும் போன்ற நன்மைகளை பெற்று நம்ம பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது தென்னையில் ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மையில் தீவன பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை இந்நிகழ்ச்சியில் முனைவர் ராணி அவர்கள் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.